అయ్యా దేవని సర్వవల్ల దేవని శరణమయ్యా దేవని సర్వవల్ల దేవని పాపం తీర జీవన్ విట్ట
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-948-12-25.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றும் வேதாரட்சி நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் யோனா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3:1 வசனத்தை சிந்தித்தோம். அங்கே நாம் பார்த்தது போல தேவனாய கர்த்தர் யோனாவுக்கு 2வது ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று சிந்தித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். இழந்து போன காரியங்களை ஆண்டவர் திரும்ப நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இன்று யோனா 3:2 முதல் சிந்திப்போம். வாசிக்கிறேன். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். நாம் யோனா 3:2 நினிவே ஒரு மகா பெரிய நகரம் என்று பார்த்தோம். அதேபோல யோனா புத்தகத்தின் இறுதி வசனம் நமக்கு இவ்வாறு சொல்லுகிறதை காண்கிறோம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். அவிசுவாசியான மக்கள் யோனாவின் புத்தகத்தை பல காரியங்களை கொண்டு குறை சொல்வார்கள். அவைகளில் ஒன்று, நினிவே ஒரு மகா பெரிய நகரம் என்று 3 இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாகும். நினிவேயிலே வசித்தவர்கள் பாவத்திலே பெருகி போயிருந்தார்கள். பெரிய நகரத்தை உடையவர்களாகவும் இருந்தார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 1845 வரை இந்த பட்டணத்தின் இருப்பிடத்தை குறித்து ஒன்றும் தெரியவில்லை. சர் ஆஸ்டின் லேயார்ட் என்பவரும் ஜார் ஸ்மித் என்பவர்களும் சேர்ந்து அகழ்வாராய்ச்சியிலே ஈடுபட்டு இந்த பழைய நகரத்தை கண்டுபிடித்தார்கள். இது டைக்ரிஸ் நதிக்கு குறுக்காக இன்றைய மோசூல் என்னும் ஊருக்கு பக்கத்திலே காணப்படுகிறது. இதன் நீளம் 2.5 மைல் அளவாகவும் அகலம் 1 மைலும் 1/3 பகுதியும் உடையதாக காணப்படுகிறது. இது ஓரளவு பெரிய இடம்தான். இருந்தபோதிலும் யோனாவின் புத்தகத்திலே சொல்லப்பட்ட அளவிற்கு இது காணப்படவில்லை என்று நான் சொல்ல வேண்டும். இந்த நினிவே பட்டணம் நதிகளால் சூழப்பட்ட சமவெளி பகுதியிலே அமைந்திருந்தது. ஒரு பக்கம் டைக்ரிஸ் நதியும் மற்றொரு பக்கம் சாப் நதியும் பாய்கிறது. இதற்கிடையிலே வி போன்ற ஒரு பள்ளத்தாக்கு ஏற்பட்டுள்ளது. அடுத்ததாக இதன் தலைப்பகுதியிலே, அதாவது வடக்கு பகுதியிலே, மலைத்தொடர்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த பகுதி முழுவதும் இயற்கையை அரணாக கொண்டதாக இருக்கிறது. இந்த இயற்கையின் இணைப்பிற்குள்ளாக இன்னும் அநேக நகரங்கள் காணப்படுகின்றன. டைக்ரிஸ் நதிக்கு மேல் பகுதியிலே நினிவே அமைந்துள்ளது. கீழ்ப்பகுதியில் காலா என்ற பகுதி காணப்படுகிறது. இது இப்பொழுது நிம்ரோத்தின் அழிவுகள் என்று அழைக்கப்படுகிறது. நினிவேக்கு தென்கிழக்காக 18 மைல் தொலைவிலே காலா காணப்படுகிறது. கோர்சாபாத் என்ற பட்டணம் நினிவேக்கு வடகிழக்காக 12 மைல் தொலைவிலே இருக்கிறது. யோனாவின் புஸ்தகத்திலே அது மகா பெரிய நகரம் என்று சொல்லப்படுவது அப்பொழுது சற்று வித்தியாசமாகவே காணப்பட்டிருக்கும். அன்றைய நாட்களிலே நகரமானது சுவர்களால் சுற்றி கட்டப்பட்டிருக்கும். தேவை நிமித்தம் அது மிகவும் சிறியதாக நெருக்கமாக இருந்தது. அநேகர் எருசலேமை போய் பார்க்கும்பொழுது ஆச்சரியத்திற்குள்ளாகிறார்கள். ஏனென்றால் அங்கே சுவர்களால் சுற்றி கட்டப்பட்டுள்ள நகரம் சிறியது. இன்று இருப்பதை விட கிறிஸ்துவின் நாட்களிலே, அதேபோல தாவீதின் நாட்களிலே மிகவும் சிறியதாக இருந்திருக்கும். எதிராளிகளின் போர் முற்றுகையின் பொழுது மக்கள் இந்த அரணான பட்டணத்திற்குள்ளே வந்துவிடுவார்கள். நினிவேயில் 3 அரணான பட்டணங்கள் காணப்பட்டன. நினிவே, காலா மற்றும் கோர்சாபாத் போன்றவை. நினிவே அதன் தலைமையிடம், அதாவது தலைநகர். இதன் பெயரால் மற்ற இடங்களும் அறியப்பட்டன. இந்த செழிப்பான பகுதியிலே அநேக மக்கள் குடியிருந்தார்கள். போர்க்காலங்களிலே அவர்கள் இந்த அரணான பட்டணத்திற்குள்ளே வந்துவிடுவார்கள். இந்த நினிவே வெழுந்தது எதிரிகளாலே அல்ல, வெள்ளத்தால். வெள்ளத்தினாலேயே இது அழிவை கண்டது என்று சொல்கிறார்கள். நாம் ஆதியாமத்திலே இந்த நகரை குறித்து வாசித்து பார்க்கிறது ஆச்சரியமானதாயிருக்கிறது. கவனிங்கள், 10:11-12. அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். தொடர்ந்து வேதத்திலே இந்த பட்டணத்தின் சிறப்பு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நினிவே தலைநகரமாக இருந்தபடியினாலே இந்த மற்ற பகுதிகளுக்கும் அந்த பெயரே வழங்கிற்று. பழங்கால எழுத்தாளர் சிட்டிசியஸ் என்பவர் நினிவே 27 மைல் சுற்றளவு உடையதாக இருந்தது என்று சொல்கிறார். மகா நகரமாகிய நினிவேயிலே பலதரப்பட்ட இனத்தவரும் காணப்பட்டார்கள். அதன் கீழ் சிறிய சிறிய நிர்வாக பிரிவுகளும் பகுதிகளும் காணப்பட்டிருக்க வேண்டும். நினிவே பெரிய நகரம் மட்டுமல்ல, பாவத்திலும் பெருத்து போயிருந்த நகரம். தேவனுடைய நியாய தீர்ப்பு மற்ற நகரங்கள் மீது வர காரணமாயிருந்த அந்த பாவங்களையே இந்த நகரமும் செய்தது. நாம் தீர்க்க தரிசன புத்தகங்களிலே இதை குறித்து பார்க்கிறோம். ஆமோஸ், ஓசியா போன்ற தீர்க்க தரிசன புத்தகங்களிலே மக்களுடைய ஆடம்பர வாழ்க்கையினாலும் வேசித்தனத்தினாலும் குடிவெறியினாலும் தேவன் அவர்கள் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இதே காரியங்களை நினைவேக்கும் நாம் சொல்லலாம். இவர்களும் விக்கிரக ஆராதனைக்கு, கொடூரத்திற்கு, எதிராளிகளை பழி வாங்குவதிலே காட்டிய அட்டகாசங்கள் எல்லாம் சொல்லி முடியாதவை. அந்த நகரத்திலே மொத்தத்திலே ஒழுக்கம் சீரழிந்து போயிருந்தது. இவைகளே அந்த நகரத்திலே மலிந்து கிடந்தன. அந்த நகரத்தை பற்றி யாராவது கேட்டால் அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை அப்பொழுது தந்திருப்பார்கள். கவனியங்கள், அருமையானவர்களே, நினிவே பெரிய நகரமாக இருந்ததற்காக, அநேக மக்கள் வசித்ததற்காக, அவர்கள் அனைவரும் பாவம் செய்ததற்காக தேவன் அதை தப்பவிடவில்லை. நியாய தீர்ப்பை அதன் மீது அறிவித்தார். அநேகர் பாவம் செய்வதனாலே பாவம் பாவம் இல்லாமல் போய்விடாது. பாவம் பாவமே. நீங்கள் ஒருவேளை எல்லாரும் தான் பாவம் செய்கிறார்கள், நானும் செய்தால் என்ன என்று கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாருடனும் நாமும் பாவம் செய்தால் தேவன் நம்மை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட மாட்டார். பாவம் எல்லாருக்கும் தெரியாமல் செய்துவிட்டார்கள், ஆகவே விட்டுவிடுவோம் என்று சொல்லி தேவன் நியாய தீர்க்காமல் விட்டுவிடப் போவதில்லை. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தனி மனிதன் பாவம் செய்தாலும், குழுவாக பாவம் செய்தாலும், நகரமே பாவம் செய்தாலும், பாவம் பாவம்தான். எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இந்த பாவம் காணப்படுகிறது. எனவே நானும் இதை செய்யும் பொழுது இதிலே தவறு இல்லை என்று சொல்லி நீங்கள் எதையாவது எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். தேவன் இதை குறித்து வேதனைப்படுகிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தோடு ஒத்துப்போவோம் என்றால், பாவத்தை பாவம் என்று உணராமல் துணிந்து செயல்பட்டுக் கொண்டிருப்போம் என்றால் நிச்சயம் நமக்கும் தண்டனை உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. யோனா 3:3 பாருங்கள்.
யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது.
இப்பொழுது யோனா எவ்வளவு மாறிவிட்டார் பார்த்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படியே காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார். முதலாவதாக தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாமல் தர்ஷீசுக்கு பயணப்பட்டு போனார். ஆனால் இப்பொழுதோ கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் நினிவேயை நோக்கி பயணத்தை துவங்கினார். நினிவே 3 பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தைகள் குற்றம் கண்டுபிடிப்போருக்கு ஏற்றதாக போய்விட்டது. இதைக் கொண்டு அவர்கள் வேதத்தை குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே பார்த்தது போல நினிவே என்பது ஒரு நகரத்தை மட்டும் குறிக்கவில்லை, 3 நகரங்களையும் சேர்த்தே நினிவே என்று அழைத்தார்கள். இந்த 3 நகரங்களும் பெரியதுதான், மட்டுமல்ல இதற்கிடையிலே உள்ள தூரமும் அதிகம். ஆகவே 3 பிரயாண தூரம் உள்ளது என்பது சரிதான். இதிலே அநேக லட்சக்கணக்கான மக்கள் வசித்திருந்தார்கள். இந்த பகுதிக்கே யோனா வந்தார். இது 3 பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா 3:4
யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 பிரயாணம் பண்ணி இன்னும் 40 உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான்.
இந்த நகரத்திலே செய்தியை அறிவிக்கவே யோனாவிற்கு அதிக நேரமாகியிருக்கும். அவரிடத்திலே அன்று வானொலியோ மெகாபோனோ கிடையாது. அவர் எவ்வாறு தேவனுடைய செய்தியை மக்களுக்கு அறிவித்தார் என்பதே நமக்கு ஆச்சரியமானதாயிருக்கிறது. நினைவே பட்டணத்தை இப்பொழுது இருக்கின்ற சென்னை பட்டணத்திற்கு ஒப்பிட்டு பாருங்கள். அதை சுற்றி எத்தனை சிறு சிறு பகுதிகள், அந்த பட்டணத்திலேதான் எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள். அவர் அந்த மெரினா கடற்கரை பகுதியிலே அந்த பிரசங்கத்தை ஆரம்பித்து அப்படியே நடந்து வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவரிடத்திலே காரும் கிடையாது. ஒவ்வொரு தெரு சந்திகளிலேயும் நின்று அவர் பிரசங்கித்திருக்க வேண்டும். எதிர்படுகின்ற ஜனங்களோடு கூட விளக்கம் கொடுத்துக்கொண்டே சென்றிருக்க வேண்டும். இவ்வாறு அநேக மக்களுக்கு தனிப்பட்ட முறையிலே சந்தித்தே செய்தி சொல்லியிருக்க வேண்டும். ஆகவே அந்த நகரத்தை சுற்றி முடித்து செய்தி சொல்ல அதிக காலமாயிற்று. இப்பொழுது யோனா எவ்வாறு கூட்டத்தை சேர்த்தார் என்று ஒருவேளை உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பக்கூடும். மக்களை திரட்டுவது என்பது ஒவ்வொரு பிரசங்கியாருக்கும் உள்ள பிரச்சனைதான். அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நாம் நினைப்பது இயற்கையான சாதாரணமாக வருகிற ஒரு விருப்பம்தான். யோனா இவ்வாறு இதை செய்தார். அவர் இன்றைய நாகரிகமான தந்திரமான முறைகள் எதையுமே பின்பற்றவில்லை. ஒரு பெரிய மைதானத்திலே கூட்டத்தை ஒழுங்கு செய்து நோட்டீஸ் அச்சடித்து கொடுக்கவில்லை, நோட்டீஸ் ஒட்டவில்லை. இவ்வாறு செய்வதிலே தவறு ஒன்றுமில்லை. இன்றைய காலகட்டத்திற்கு இது சரியானதுதான். ஆனால் யோனா இந்த நவீன முறைகளிலே ஒன்றையும் பின்பற்றவில்லை. சிறந்த பாடகர்களையோ அல்லது பெயர் பெற்ற கிறிஸ்தவ தலைவர்களையோ கொண்டு வந்து விழா நடத்தி மக்கள் கூட்டத்தை அவர் சேர்க்கவில்லை. இது அவருடைய முறையும் அல்ல. நாம் பயன்படுத்துவதை விட ஒரு வித்தியாசமான முறையை அவர் பயன்படுத்தியிருக்க வேண்டும். அவர் மீனின் வயிற்றிற்குள்ளே 3 நாள் இரவும் பகலும் இருந்ததினாலே அவர் உடல் ஒருவேளை உருவத்திலே மாற்றம் பெற்றிருக்கலாம். அவரை பார்க்கவே கூட்டம் சேர்ந்திருக்கும். அவர் மீனின் வயிற்றுக்குள்ளே போனது போலவே வெளியே வந்திருப்பார் என்று சொல்ல முடியாது. நிச்சயமாக மாற்றம் இருந்திருக்கும் இல்லையா? நாம் ஏற்கனவே முந்தின நிகழ்ச்சி ஒன்றிலே சிந்தித்தது உங்களுக்கு இது நினைவிலே இருக்கலாம். ஒரு மனிதன் மீனினாலே விழுங்க பெற்று 2 நாட்கள் உள்ளே இருந்து வெளியே மயக்கமுற்ற நிலையிலே எடுக்கப்பட்டதை குறித்து சிந்தித்தோம். டாக்டர் ஹாரி ரிம்மர் என்பவர் அந்த மனிதரை பார்த்து அவரை பற்றி மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த தப்பிய மனிதர் லண்டன் அருங்காட்சியகத்திலே மக்களின் பார்வைக்காக உட்கார வைக்கப்பட்டிருந்தார். 20ஆம் நூற்றாண்டின் யோனா என்று அவரை பற்றி சொல்லப்பட்டது. இந்த மனிதன் தப்பி வந்த 2 ஆண்டுகளுக்கு பின்பு டாக்டர் ரிம்மர் அவனோட பேசினார். அந்த மனிதனுடைய உடலிலே முடியே இல்லை. அவனுடைய சரீரம் மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்திலே இருந்தது. அந்த மனிதனை உணவாக்கி செரிக்க வைக்க அந்த மீனின் வயிற்றிலே உருவான திரவம் அந்த மனிதனின் சரீரத்தை அவ்வாறு பாதித்திருந்தது. பிரியமானவர்களே, இப்பொழுது நீங்கள் யோனாவை இந்த விதமான நிலைமையிலே வைத்து பாருங்கள். அவருடைய தோலின் நிறம் மாறியிருக்கிறது. அவருடைய தோற்றம் மாறியிருக்கிறது. அவர் ஒரு தெருமுனையிலே நின்று கொண்டிருந்த பொழுது அவர்கள், சகோதரரே, நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்று கேட்டிருப்பார்கள். அப்பொழுது யோனா அவர்களை பார்த்து, நான் மரித்தவர்களில் ஒருவனாக இருந்தேன். மீன் என்னை விழுங்கியிருந்தது. தேவன் நினிவேக்கு அனுப்பினார். ஆனால் நான் தர்ஷீசுக்கு ஓடி போனதினாலே இது நடந்தது. இதன் காரணமாகவே இப்படிப்பட்ட தோற்றம். ஆனால் தேவன் என்னை உயிரோடு எழுப்பினபடியினாலே உங்கள் முன் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருப்பார். இதை மக்கள் கவனமாக கேட்டிருப்பார்கள். மற்றவரிடத்திலே போய் சொல்லியிருப்பார்கள். எனவே கூட்டம் கூட்டமாய் யோனா சொன்னதை கேட்பதற்காக மக்கள் வந்திருப்பார்கள். நினைவையிலே உள்ளவர்கள் பாவத்தின் பிடியில் இருந்த ஜனங்கள். யோனாவின் உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்டார்கள். அவருடைய எச்சரிக்கையை கேட்டார்கள். அதற்கு செவி சாய்த்தார்கள். நமக்கும் மரித்த உயிர்த்தெழுந்த ஒருவரை பற்றிய செய்தி தரப்படுகிறது. அப்போஸ்தலன் பவுல் ரோமர் 4ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலே இவ்வாறு சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இந்த நற்செய்தியே உங்களுக்காகவும் எனக்காகவும் இன்றும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த செய்திக்கு நீங்கள் செவி சாய்த்து விட்டீர்களா? ஒருவேளை இப்பொழுதுதான் சில நாட்களாக இந்த செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே இந்த நற்செய்திக்கு இடமுண்டா என்று எண்ணி பாருங்கள். நினிவேயின் மக்கள் செவி சாய்த்தார்கள். யோனா இந்த பட்டணத்திற்குள்ளே நியாய தீர்ப்பின் செய்தியோடேதான் நுழைந்தார். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று தான் கூறினார். யோனா நினிவே மக்களை வெறுத்தபடியினாலே இந்த செய்தியை வெறுப்போடையே கொடுத்தார். தேவன் இந்த செய்தியையும் கூட பெரிய எழுப்புதலுக்காக பயன்படுத்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவன் திட்டமிட்டு ஒரு ஊழியரை அனுப்புவார் என்றால், அவருடைய வாயிலே கர்த்தருடைய வசனம் கொடுக்கப்படும் என்றால், அவர் சொல்வது போல மக்களுடைய இருதயம் பரிசுத்த ஆவியினாலே தொடப்படும். அந்த ஊழியர் அந்த மாற்றங்களை விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, தேவன் செய்தியை மக்களோடு சொல்ல திட்டமிட்டார் என்றால் அதை சொல்லுவார். இப்பொழுது யோனா 3:5 பாருங்கள்.
அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்திக் கொண்டார்கள்.
இங்கே நான் வாசிக்கிறது என்ன? நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற ஒரு அற்புதமான வாக்கியம் இது. எந்த ஒரு தெய்வமாவது தன்னை விசுவாசித்தால் மட்டும் போதும் என்று யாரையாவது, எந்த பாவியையாவது எப்பொழுதாவது கேட்டதுண்டா? இல்லையே. நம்முடைய தேவன் எதை விசுவாசிக்க வேண்டும் என்று நம்மிடத்தில் கேட்கிறார்? அவர் நமக்காக செய்துவிட்ட காரியங்களைத்தான் விசுவாசிக்க சொல்கிறார். இயேசு உங்களுக்காக என்ன செய்தார்? அவர் உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்து நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையை அவர் பெற்றுக்கொண்டார். அதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே எண்டாவது இப்படிப்பட்ட விசுவாசத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வந்ததுண்டா? அவர் மீண்டும் உயிரோடு எழுப்பப்பட்டு தேவனுடைய வலது பாசத்திலே இருப்பதை விசுவாசியுங்கள். நினிவையில் இருந்தவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள், மனம் திரும்பினார்கள். அது இன்று வரை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நம்முடைய சபைகளிலே, நம்முடைய ஐக்கியத்திலே கவனித்து பார்த்தால் ஒன்றை நாம் கண்டுகொள்ள முடியும். இவர்கள் வேதத்திலே சில காரியங்களை மட்டும் தெரிந்து வைத்திருப்பார்கள். சின்ன சின்ன வேதாகம பயிற்சியையும் பெற்றிருப்பார்கள். சபையிலே மிகவும் முக்கியமானவர் போல சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். ஆனால் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்க மாட்டார்கள். தேவனை அறியாதவர்களாயிருப்பார்கள். இவர்கள் தாங்கள் எங்கே சென்றார்கள், என்ன பார்த்தார்கள் என்று சொல்லி நம்மை களைப்படை செய்து விடுவார்கள். இவர்கள் செய்வது சிறிய காரியம்தான். ஆனால் அவர்கள் கலந்து கொண்ட பெரிய கூட்டங்களை பற்றி சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஒருவரிடத்திலே ஒரு ஊழியர் ஒரு நாள், நீங்கள் அநேக காரியங்களை இயேசுவுக்காக செய்ததாக கூறுகிறீர்களே, நான் உங்களிடத்திலே ஒன்று கேட்கிறேன், நீங்கள் உண்மையாகவே தேவனை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டவுடன் அந்த நபர் சற்று யோசித்துவிட்டு, ஆம், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்று நினைக்கிறேன் என்று கூறினாராம். அருமையானவர்களே, அவர் உண்மையாகவே தேவனை விசுவாசித்து இவற்றை செய்யாதபடியினாலே அவை எல்லாமே ஒன்றிற்கும் பயனில்லாமல் போய்விட்டது. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள் என்று நாம் இங்கே வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம், அவர்கள் தங்கள் விசுவாசத்தை செயலிலே காட்டினார்கள். விசுவாசம் இல்லாமல் செயல்படுவது ஆசீர்வாதமானதல்ல. விசுவாசம் எப்பொழுதுமே கிரியைக்கு நேராக, ஒரு செயலுக்கு நேராக நம்மை வழிநடத்த வேண்டும். அங்கே பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்திக் கொண்டார்கள். நீங்கள் விசுவாசத்தோடு இருந்து விடாமல் விசுவாசத்தின் கிரியைகளை செய்யவும் அர்ப்பணியுங்கள். விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் கிரியை இல்லாமல் தேவனை நம்பி நன்மையான செயல்களிலே ஈடுபடாமல் இருந்தால் அந்த விசுவாசம் செத்தது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பக்தியை செயலிலே காட்ட வேண்டும். உங்கள் வார்த்தையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய விசுவாசம் வெளிப்பட வேண்டும். உங்களுடைய பரிசுத்தம் மற்றவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆலயத்திற்கு போய் வருவதோடு உங்கள் பக்தியை பூட்டி வைக்கக்கூடாது. அருமையானவர்களே, தேவனை விசுவாசியுங்கள். அந்த விசுவாசத்தை அனுதின வாழ்க்கையின் நடைமுறை காரியங்களிலே செயல்படுத்துங்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வை வேத வசனங்களின் அடிப்படையிலே கண்டு செயலாற்றுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய கிருபை நம் வாழ்க்கையிலே பெருகும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நாளிலேயும் நினிவே மக்களின் மனம் திரும்புதலை குறித்து நாங்கள் வாசித்தோம் ஐயா. உம்முடைய நியாய தீர்ப்பை குறித்து கேள்விப்பட்டவுடனேயே தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்பி உபவாசித்து தங்கள் வாழ்க்கையிலே உண்மையை விசுவாசிக்க துவங்கினார்கள். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த மனம் திரும்புதலை பார்த்து ஆண்டவரே நீர் செயல்பட்டது போல இன்றைக்கும் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாவத்தை வெறுத்து நீதியை விரும்பி மனம் திரும்பி உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். யாராவது உம்முடைய வசனங்களை பல முறை கேட்டும் இன்னமும் உணர்வடையாமல், பாவத்தை குறித்து துக்கப்படாமல், பாவத்தின் மேலே கசப்பு கொள்ளாமல், பாவம் தரும் இன்பத்தையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் நீர் அவர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நித்திய அழிவிற்குள்ளே அவர்கள் கடந்து சென்று விடாதபடி நீர் அவர்களை உம்முடைய ரட்சிப்பின் அலங்காரத்தினாலே அலங்கரிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. பலவிதமான உலக ஆசீர்வாதங்களினாலே மூடப்பட்டவர்களாய், உண்மையான உள்ளத்தின் தேவையை குறித்து உணராமல் யாரும் இருப்பார்கள் என்றால் நீர் அவர்களோடு இன்றும் தொடர்ந்து பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, உண்மையான மனம் திரும்புதலோடு வருகிறவர்களை நீர் ஒருபொழுதும் புறம்பே தள்ளினதில்லை என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை, ஆசீர்வாதத்தை இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் கர்த்தர் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மேட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க, 0444-908-12-25.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். ரோமர் 2:10.